புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 3:30 மணிக்கு புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகம் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் புத்தக மதிப்புரை என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை வழங்குகிறார். அந்த வகையில் இன்று தேன்மதுர தமிழோசை என்ற புத்தகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கு சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாகி. புத்தக பதிப்புரை என்ற தலைப்பிலே இன்று தேமதுர தமிழோசை என்ற புத்தகத்தினை பார்க்கின்றோம். அதன் ஆசிரியர் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை. தேமதுர தமிழோசை என்ற அந்த புத்தகத்திலே நாமக்கல் கவிஞர் அவர்கள் தேமதுர தமிழோசை, தமிழ் பற்று, இன வேற்றுமை, தமிழின் தொன்மை, தென்மொழியும் வடமொழியும், தமிழ் மரபு, தொல்காப்பியம், தமிழ் என்ற பெயர் என்ற தலைப்புகளிலே தொகுத்து வழங்கியிருக்கிறார். அவற்றில் நாம் தமிழ் பற்று என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் அவர் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களையும் அவை நம் தமிழ் மொழிக்கு ஆற்றிய செய்திகளையும் நாம் அறிகின்றோம். இது வந்து சஞ்சீவியார் பதிப்பகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை அவர் எழுதினதால் அவருடைய படைப்புகளையும் நாம் பார்க்கலாம். அதில் வந்து நிறைய கொடுத்துருக்காரு. அதில் வந்து மொழிப்பற்றுங்கிறத பற்றி கொடுத்துருக்காரு நிறையா. அதிகளை வந்து தமிழ் பற்று அப்படிங்கிறதான் குறிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா அது அவரே அதையும் சொல்லியிருக்காரு, மொழிப்பற்று இருக்கக்கூடாது என்று சிலர் வெளிப்படையாகவும் வேறு சிலர் மறைமுகமாகவும் சொல்லி வருகிறார்கள். அது எப்படி பற்றில்லாமல் எந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உலக வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் மனிதன் பற்றுக்கொண்டு செயல்புரிவதே தான் உலகியல் நடப்பு. பற்றில்லாமல் குடித்தனம் எப்படி நடக்கும்? கணவன் மீது மனைவிக்கும், மனைவி மீது கணவனுக்கும் பற்றில்லாமல் எப்படி ஒருவர் நலத்துக்குள் மற்றவர் உதவ முடியும்? குழந்தை மீது பற்றில்லாவிடில் அது எப்படி வளரும்? உற்றார் உறவினர் மீது பற்றில்லாவிடில் சமுதாயம் எப்படி நடக்கும்? படிக்கும் பாடத்தின் மீது பற்றில்லாமல் மாணவ மாணவிகள் கல்வி கற்பது எப்படி? நாம் நட்டு வைத்த ஒரு செடியானாலும் அதன் மீது பற்றில்லாமல் அது எப்படி செழிக்கும் அல்லது வளரும்? நாம் வளர்க்கும் ஆடு, மாடு, குதிரை, நாய், கோழி, கிளி, முயல், மான் முதலிய எதுவானாலும் நம்முடையவன என்ற உறளவேனும் பற்று வைக்காமல் எப்படி வளர்க்க முடியும்? கொன்று தின்பதற்கு என்றே பிராணிகளை வளர்க்கிறவனுக்கும் கூட அவற்றை கொள்ளுகிற வரைக்கும் எவ்வளவு பற்று அதன் மீது வைத்து பாதுகாக்கிறான் என்பதை நாம் அறியலாம். உயிரற்ற கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட வீடும் கூட நம்முடையது என்ற பற்றுள்ளவர்கள் இல்லாவிட்டால் பாலடைந்து பழுதாகி இடிந்து விழுந்துவிடும். பல பேர் வந்து கூடுகின்ற ஒரு சபைக்கு போய் அங்கே வாசலிலே விட்டு போன நம்முடைய செருப்பு என்ற பற்று வைத்து தானே தேடுகிறோம். நம்முடைய செருப்பு என்ற மாட்டிக்கொண்டாலும் அவை நம்முடைய கால்களுக்கு பற்றுவதில்லை, அல்லது பெரியவையாக நழுவுகின்றன, அல்லது நடக்க முடியாமல் உறுத்துகின்றன. இதுபோல் எவ்வளவு உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பற்று இல்லாமல் வாழ முடியாது. பற்று என்பதற்கு கெட்ட ஆசை என்பது பொருள் அல்ல. பற்று என்பதற்கு நாம் கருதும் பொருள் நியாயமான உறவு அல்லது உரிமையான உறவு என்பதுதான் பொருள். உலகில் உள்ள உயிர்கள் மட்டுமல்ல, கல்லும் மண்ணும் மரமும் கூட இந்த பற்று என்ற பாசத்தால் தான் உருக்குலையாமல் உருப்படியாக இருக்கின்றது. அணுவும் அணுவும் பற்றி கொண்டிருப்பது தான் உருவம். அணுக்களின் பற்றுகளை பிளந்து உருவை குலைப்பது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நியாயமான பற்றுகளை நீக்கினால் வாழ்க்கை நாசம்தான். அதன் பிறகு சமூகமில்லை, சமுதாயமில்லை, நாடுகளில்லை, அரசாங்கமில்லை. பொன்னையும் மண்ணையும், இன்பத்தையும் துன்பத்தையும், நன்மையையும் தீமையையும், சுகத்தையும் துக்கத்தையும், பகலையும் இரவையும், நண்பனையும் பகைவனையும் அவர்கள் உலக ஆசைகளில் பற்றுக்கொள்ளாமல் உலக இயல்புக்கு புறம்பாக இருக்க முயல்கின்றவர்கள் அவர்கள் உலக வாழ்க்கையில் உள்ள மண், பெண், பொன் என்ற மூன்றிலும் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களும் அவர்கள் விரும்புகின்ற பிறப்பறுத்தல் என்பது அதிலேனும் பற்றுடையவர்களே. அந்த பற்று என்னவென்றால் உலக ஆசைகளில் பற்றில்லாமல் இருக்க கடவுளிடத்தில் ஆசை வைத்து அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. துறவு என்பதன் நோக்கத்தை சொல்கின்ற குரலானது பிறப்பறுக்க வேண்டுமானால் பற்றற்றவனாகிய பகவானுடைய உறவை பற்றி கொள்ள வேண்டும். அந்த பற்றினை விடாது பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலக ஆசைகளில் பற்றுவிடும் என்பதே அதன் பொருள். பற்றற்றவனாகிய பகவானிடத்தில் இடைவிடாத பற்று வைத்தால்தான் உலக ஆசைகள் விட்டொலியும். பற்றில்லாதவன் கடவுள் ஒருவனை என்பதும் மனிதன் என்னதான் முயன்றாலும் முக்தியடைகிற வரையிலும் பற்றுடையவனாகவேத்தான் இருக்க முடியும் என்பது தெளிவு. துறவிக்கு அவனுடைய துறவு பயனளிக்க ஒரு பற்றுதல் வேண்டுமென்றால் மற்றவர்கள் பற்றில்லாமல் எதை செய்து முடிக்க முடியும்? பிறப்பறுக்க வென்று காண முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் உண்மையான துறவியை பற்றி தான். துறவி உலகப்பற்றுக்களிலிருந்து விடுபட வேண்டுமென்று இல்வாழ்க்கை துறந்தவன் இவனுக்கும் ஒரு பற்று இருக்க வேண்டியது அவசியம் என்றால் பணத்தாசை, பெண்ணாசை, பதவியாசை, மண்ணாசை முதலிய எண்ணற்ற பற்றுகளில் ஒரு பற்றை கூட விடாதவர்கள் மொழிப்பற்றை விட்டுவிட வேண்டுமென்பது விசித்திரமாக உள்ளது. எந்த மொழிக்காரர்களாக இருந்தாலும் அவரவர்களுடைய தாய்மொழிகள்தான் அவர்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள உதவும். தம்முடைய மொழியில் இல்லாத பிறமொழி அறிவை கற்றுக்கொள்ள உதவுவதும் தாய்மொழிதான். தாய்மொழியின் உதவியை கொண்டு பிறமொழியை கற்றுக்கொண்டவன் அந்த பிறமொழியில் தான் கண்டவற்றை நல்லவற்றை தன் இனத்தாருக்கு எடுத்து சொல்லவும் தாய்மொழிதான் வேண்டும். தமிழாகிய தாய்மொழியின் உதவியினால் ஆங்கிலத்தில் புலமை பெற்ற ஒருவன் தன்னைப் போலவே ஆங்கிலம் அறியாத பாமர மக்களை மதிப்பதில்லை. பாமர மக்களை மட்டுமா, ஆங்கிலம் தெரியாத பண்டிதர்களையும் மதிப்பதில்லை. தமிழ் மொழியில் உள்ள சிறந்த இலக்கியங்கள் என்னவென்றே அறியாமலும் கூட வீட்டிலும் வெளியிலும் இளமையில் பேசி கற்றுக்கொண்ட தமிழ் சொற்களை கொண்டே ஆங்கிலத்தை கற்று அம்மொழியில் உள்ள இலக்கியங்களை பார்த்துவிட்டு தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஆங்கில புலமை மிக்க தமிழர் ஒருவர் தமிழ் எதுக்கு உதவும் என கேட்கிறார். தமிழ் பண்டிதர் ஒரு மிக்க வருத்தத்துடன், அதென்ன அப்படி சொல்கிறீர், தமிழ் எதுக்கு உதவும் என்று தமிழ் பண்டிதர் கேட்டார். அதற்கு தமிழ் எதுக்கு உதவும் என வினா எழுப்பிய பொறியாளர், தமிழில் இந்த காலத்துக்கு வேண்டிய அறிவு என்ன இருக்கிறது என்றார். தமிழ் பண்டிதர், இந்த காலத்துக்கு மட்டுமல்ல எல்லா காலத்துக்கும் வேண்டிய அறிவுகளும் தமிழில் நிரம்பி இருக்கின்றது என்றார். தமிழில் என்ஜினியரிங் அறிவு இருக்கிறதா, மருத்துவக் கல்விக்கு வேண்டிய அறிவு இருக்கிறதா, ரசாயன அறிவு இருக்கிறதா, மற்ற பௌதிக விஞ்ஞான நூல்கள் இருக்கின்றனவா, தமிழை படித்துவிட்டு ஆகாய கப்பல் கட்ட முடியுமா, மோட்டார் வண்டியை தான் இயக்க முடியுமா, அணுசக்தி அறிந்து கொள்ள முடியுமா, பல தொழில்களுக்கும் வேண்டியிருக்கின்ற மின்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள இயலுமா, சும்மா தமிழ் தமிழ் என்று பெருமை அடித்துக் கொள்வதில் என்ன பயன் என்று கூறினார் என்ஜினியர். என்ஜினியரை பார்த்து தமிழ் பண்டிதர் புன்னகையோடு பதில் கூறலானார். தாங்கள் கடைசியாக சொன்ன விஞ்ஞான கருவிகளை பற்றிய நூல்கள் தமிழில் இல்லை, உண்மைதான். ஆனால் இந்த விஞ்ஞான கருவிகளை எல்லாம் கடந்த நூற்றாண்டுகளுக்குள் இருந்து உயர்தர கல்வியெல்லாம் ஆங்கிலத்திலேயே உருவான தங்களை போன்ற அறிஞர்களும் அந்த விஞ்ஞான நூல்கள் தமிழில் இருக்க வேண்டுமே என்று நினைக்கவும் இல்லாமல் போனது தமிழ் மொழியின் தப்பல்ல. தமிழராக பிறந்து தமிழில் அந்த நூல்களை இயற்ற முடியாமல் இருந்து விட்டது நம்முடைய குற்றம். ஆங்கிலம் கற்ற தமிழர்கள் அந்த நூல்களை தமிழில் உண்டாக்கியிருக்கலாம். ஆங்கில படிப்பு தான் அரசாங்கத்தில் பெரிய சம்பளங்கள் பெறக்கூடிய தமிழை பயனற்ற மொழியாக கருதிவிட்டார்கள். அதனால் விஞ்ஞான நூல்களை தமிழில் இயற்ற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதவர்களாகிவிட்டார்கள். எண்ணியிருந்தால் ஆங்கிலம் படித்த தமிழர்கள் அதை செய்திருக்க முடியும். ஆங்கிலத்தில் உள்ள நுண்கலை அறிவெல்லாம் இப்போது தமிழிலும் இருக்கும். ஆங்கிலத்தில் உள்ள விஞ்ஞான அறிவுகளும் அவற்றால் உண்டான கருவிகளும் எல்லாம் ஆங்கிலேயர்களை கண்டுபிடித்தவை அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். பல ஐரோப்பிய மொழிகளிலும் இருந்த விஞ்ஞான அறிவுகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டுதான் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய தாய்மொழியை வளம் உள்ளதாக்கி கொண்டார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய தாய்மொழி பற்று. தாய்மொழி ஆட்சி மொழியாக இருந்ததும் அவர் தாய்மொழியின் மீது அவர்கள் மிகுந்த பற்றுடையவர்களாக இருந்ததும் தான் காரணம். நம்முடைய நாட்டில் தாய்மொழி ஆட்சி மொழியாக இல்லாது போய் ஆங்கிலம் படித்த தமிழர்களுக்கு தமிழ் மீது பற்று அற்று போய்விட்டது. தாங்கள் தமிழில் இல்லை என்றும் ஆங்கிலத்தில் இருப்பனவென்றும் சொன்னவற்றுள் கடைசியில் சொல்லப்பட்ட ஆகாய கப்பல், மோட்டார் வண்டி, அணுசக்தி முதலான யாவும் தமிழ் மொழி ஆட்சி மொழி என்பதை ஆட்சி மொழியாக இல்லாதிருந்த இந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னே தான் கண்டுபிடிக்கப்பட்டவை என்பதை மறந்துவிடக்கூடாது. விஞ்ஞான அறிவினால் செய்யப்படுகின்ற மேற்சொன்ன கருவிகளை பற்றி அறிவு தமிழில் இல்லாமல் போனது இன்ஜினியரிங் கற்பிக்கும் முறையோ பாட நூல்களிலோ தமிழ் இல்லை. ஆனால் இன்ஜினியரிங் என்ற சொல் எந்த அறிவு குறிக்கின்றதோ அந்த அறிவு தமிழ்நாட்டில் எண்ணிறந்த ஆண்டுகளாக இருந்துதான் இருந்து வந்திருக்கிறது. கருவிகள் தான் புதிது, அறிவு அதேதான். அந்த கருவிகளும் நாம் அந்நிய மொழிக்கு அடிமைப்பட்ட பின் உண்டானவை. என்ஜினியரிங் அறிவு இல்லாமலா தமிழர்களை ஐரோப்பிய என்ஜினியர்கள் இன்னும் வியந்து புகழ்கின்ற வானளாவிய கோபுரங்களை அக்காலத்திலே கட்டியிருக்கிறார்கள். வெகு சமீபகாலத்தில் கட்டப்பட்ட பாலங்களும் கட்டடங்களும் நம் கண் முன்னே இடிந்து போக காண்கின்றோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டவை இன்னும் இருந்து விடுவது என்ஜினியரிங் அறிவு இல்லாமல் நடக்கக்கூடியதா? காவிரி ஆற்றுக்கரை போட்டதும் கால்வாய் வெட்டியதும் இன்ஜினியரிங் அறிவை சேர்ந்தவை அல்லவா? தமிழுக்கு மிகவும் விரிவான ஒரு இலக்கணத்தை முதன் முதலில் உருவாக்கியவர் அகத்தியர் என்று அறியப்படுகிறது. அகத்தியருக்கு முன்னாலும் தமிழுக்கு இலக்கண நூல்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அவற்றிற்கு ஆதாரமில்லை. தமிழுக்கு இலக்கணம் என்று முதன் முதல் நமக்கு தட்டுப்படுவது அகத்தியம் என்ற இலக்கணமும் நமக்கு கிடைக்கவில்லை. அகத்திய இலக்கணம் இருந்தபடியே எழுதியிருப்பதால் அதை பற்றி அறிய முடிகிறது. அப்படி அங்கங்கே உரையாசிரியர்கள் வெவ்வேறு துறைகளில் அகத்திய இலக்கண சூத்திரங்களை மேற்கோளாக காட்டியிருக்கிறார்கள். அதனால் அகத்தியம் என்ற இலக்கணம் இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழுக்கும் மிக விரிவான நூலாக இருந்திருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க இடமிருக்கிறது. அந்த இலக்கணம் மொழியை பற்றியதாக மட்டுமல்லாமல் கலைகளை பற்றி சொல்வதாகவும் தெரிகிறது. இந்த அகத்தியருடைய காலம் சரித்திரத்திற்கு மட்டுமின்றி அனுமானத்துக்கும் அகப்படாததாகவே இருக்கின்றது. அப்படி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து காலத்தில் அவர் இயற்றிய இலக்கணத்தில் உள்ள ஒரு சூத்திரம் தமிழர்கள் எவ்வளவு நாகரிகமடைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. அந்த சூத்திரம் வைர ஊசியும் மயனுனை இரும்பும் செயிறறு பொன்னை செம்மைசை ஆணியும் தமக்கமை கருவியும் தாமாம் அவைபோல் உரைத்திறம் உணர்த்தலும் உரையது தொழிலே. இதன் பொருள் என்னவென்றால், ஒரு வைர ஊசியும் தொழிலாளியின் இரும்பு ஆயுதமும் தங்கத்தை உரைத்து மாற்றியும் உரைக்கல்லும் எப்படி தாம் செய்கின்ற பொருளின் தன்மையை காட்டும்போதே தம்முடைய தன்மையையும் காட்டுகின்றதோ, அப்படியே ஒரு சொல் அதன் பொருளை குறிக்கும் போதே தன்னுடைய குணத்தையும் காட்டுவதுதான் சரியான சொல்லாகும் என்பது இதன் கருத்து. என்னவென்றால், வைரத்தை தேய்த்து அதற்கு பட்டை போட்டு ஒளி உண்டாக்க வைர சாணைதான் பயன்படும். வைர ஊசிதான் வைரத்தை அறுக்கும் போதே தான் அறுபடாத தன்மையை காட்டுகிறது. அதைப்போல ஒரு இரும்பும் பொருளை இன்னொரு இரும்பு கத்தியை கொண்டோ உருவாக்கும் போது அந்த சுத்தி தானே தன் இனத்தை உருவாக்கி தான் உருக்குலையாமல் இருக்கிறது. அப்போதுதானே தனக்கு கருவியாக இருந்து தன் உறுதித்தன்மையை காட்டுகிறது. தங்கத்தை உரைக்கிற கல்லும் தங்கத்தை தேய்த்து விட்டு தான் தேயாமல் இருக்கிறது. அதனால் தங்கத்தை தேய்க்கும் பொழுதே தன் குணத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த உபமானங்களை போல தன்னுடைய ஓசையினால் ஒரு குறிப்பிட்ட பொருளின் வடிவத்தை காட்டும் போதே தன் வடிவத்தையும் காட்டுவதுதான் சொல் என்பது. இது சொல் இலக்கணத்தை பற்றியது. நாம் இப்போது உணர வேண்டியது என்னவென்றால், அகத்தியர் காலத்திலேயே வைர ஊசியும் இரும்பை உருவாக்கும் கருவிகளும் தங்கத்தின் மாற்று காட்டும் உரைக்கல்லும் தமிழர் வாழ்க்கையில் இருந்துள்ளது என்பதே. வைர ஊசி என்ற சொல்லிலிருந்தே பூமியிலிருந்து வைரக்கற்களை தோண்டி எடுப்பதும் பின் மண்ணும் கல்லுமாக இருக்கும் வைரக்கற்களை சாணையில் தேய்த்து பட்டை போடுவதும் அதன் பின் அந்த வைரத்தின் பயன்களும் அந்த காலத்திலும் இருந்துள்ளது என்பது தெளிவாகின்றது. அதேபோல் இரும்பை அடித்து தேய்த்து உருவாக்குவதையும் தங்கத்தை உரைத்து மாற்று அறிவதையும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்ற போது, இரும்பையும் தங்கத்தையும் சுரங்கங்களிலிருந்து வெட்டியெடுக்கும் வேலையையும் வெட்டியெடுத்த மண்ணிலிருந்து அவற்றை பிரித்து உருப்படியாக்குவதும் செய்கின்ற வேலையும் பல விதங்களும் அக்காலத்திலேயே தமிழருக்கு தெரிந்திருந்தவை என்பதை அறிய முடிகிறது. அப்போதே என்றால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே என்பதுதான் இறையனார் அகப்பொருள் உரையில் காணப்படுகின்ற அகத்தியர் வாழ்ந்த காலம். ஏறத்தாழ 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்ல வேண்டியுள்ளது. 12,000 ஆண்டுகள் மிகவும் அதிகப்படுத்தி சொல்லப்பட்டது என்றாலும் அகத்தியருடைய காலம் சில 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்ல போதிய ஆதாரம் உள்ளது. தொல்காப்பியர் அகத்தியருக்கு வெகுகாலத்துக்கு பின்பு வந்தவர். தொல்காப்பியருடைய காலத்தை சில ஆராய்ச்சியாளர்கள் 4,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றும் வேறு சில ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு அதிகப்பட்டது என்றும் சொல்கிறார்கள். ஆனாலும் தொல்காப்பியம் திருக்குறளுக்கு வெகுகாலத்தில் முற்பட்டது என்பதற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளது. திருக்குறள் சுமார் 2,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதுதான் பல ஆராய்ச்சியாளர்கள் தீர்ப்பு. அதனால் தொல்காப்பியர் காலத்தை மிகவும் குறைந்தபட்சமாக கணித்தாலும் 3,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்லலாம். எனவே அகத்தியர் காலம் 3,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. அகத்தியர் காலம் கிட்டத்தட்ட 5,000 ஆண்டுகளுக்கு அப்பாற்பட்டது என்று அனுமானிக்கலாம். எனவே அகத்தியர் இலக்கண சூத்திரத்தினால் அறிய கிடக்கின்ற தமிழர் நாகரிகம் 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்டதல்ல. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் நமது இந்திய அரசின் உயரிய விருதான பத்மவிபூஷன் விருதினை பெற்றுள்ளார்கள். காந்தியின் மீது பற்று கொண்ட பற்றினால் காந்தியை குறித்து அதிக கவிதைகள் எழுதினால் காந்திய கவிஞர் என்றும், அஹிம்சை பற்றி அதிகமான கருத்துக்களை வழங்கியதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் 1888 பிறந்து 1972 வரை 84 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார். அவர் தமிழ் தேன், மலர், சிறுகாப்பிய மலர், கவிதைகள், இசை நாவல் 3, கட்டுரை 12, தன் வரலாறு 3, புதினம் 5, போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், ஆசிரியரான பன்முக தன்மை கொண்ட அவர் தமிழக சட்டசபை பேரவையிலே மேலவை உறுப்பினராக அங்கமித்திருக்கிறார். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ஆக பாராட்டப்பட்டு பதவி வகித்துள்ளார். ஓவியர், காந்திய கவிஞர், அவர் தனது புதினங்களில் மலைக்கள்ளன், இலக்கிய இன்பம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மலைக்கள்ளன் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயற்றப்பட்ட திரைப்படமாக வெளிவந்துள்ளது. லோகமித்திரன் இதழில் நாவலாசிரியராக இருந்திருக்கிறார். 1942 அரசவை கவிஞர் ஓவியர் அவர் முதல் முதல் வரைந்த படம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் படம். தமிழ் தேன், காந்தி மலர், சமுதாய மலர், இசை மலர், அறிவுரை மலர் என நூல்களை எழுதியுள்ளார். பெண்மை, மலைக்கள்ளன், என் கதை, சங்கொலி போன்ற நூல்களிலும் அவருடையவற்றை சிறப்பாக எதிரொலிக்கின்றது. பல நூல்களையும் எழுதி நாட்டிற்காக அர்ப்பணித்து பல வாழ்ந்த அவர் கவிஞர் மட்டுமல்ல, போராட்ட தியாக தேசப்பற்றுள்ளவர் என்பதையும் நிரூபித்துள்ளார். இதுவரை இந்த புத்தக மதிப்புரையை கேட்டு மகிழ்ந்த வாசகர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நன்றி நேர்களே.
நேர்களே, இதுவரை தேன்மதுர தமிழோசை என்ற புத்தகத்தை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கிய உரையை கேட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.